The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 8 through 12, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Penvarum Bhagavad Gita Unmai Uravil, Irandavadu Adhyayam, 8 mudal 12th padam varaikana, Upanyasam Valangiyavar, Daivathiru A. Sa. Bhaktivedanta Swami, Srila Prabhupada.
Recorded on November 27th, 1968, in Los Angeles.
1968 varudam, November madam, 27th thedi, Los Angeles nagaril, padivu seyyappattathu.
I can find no means to drive away this grief which is drawing up my senses. I will not even be able to destroy it if I win an unrivaled kingdom on the earth, with sovereignty like the demigods in heaven. Sanjaya said, having spoken thus, Arjuna, chastiser of the enemies, told Krishna Govinda, I shall not fight, and fell silent. O descendant of Bharata, at that time Krishna, smiling in the midst of both the armies, spoke the following words to the grief-stricken Arjuna. Blessed Lord,
Yen pulangalai varattukindra, inda sogathai poka, oru valiyum ennal kaana mudiyavillai. Melulagil adhipadiyaga irukkum devargalai pola, எவ்வித எதிரியும் இல்லாத பலமான ராஜ்யத்தை இப்பூவுலகில் நான் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது. சஞ்சயன் கூறினான். இவ்வாறு கூறிய பின் எதிரிகளை தவிக்கச் செய்பவனான அர்ஜுனன், கோவிந்தா, நான் போரிட மாட்டேன் என்று கூறி அமைதியாகிவிட்டான். பரதகுல தோன்றலே, அச்சமயத்தில் இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் பின்வருமாறு கூறினார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்.
When we become very serious in a dangerous position, as if we are lost, but Krishna's mind.
அபாயமான சூழ்நிலைகளில் நம்மளையே நம்ம இழந்துட்ட மாதிரி ரொம்ப தீவிரமானவங்களா ஆயிடுறோம். ஆனா கிருஷ்ணர் இங்க புன்னகைக்கிறார்.
Sometimes we think this is called illusion.
சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் இதுதான் மாயைன்னு.
The same example, just the man in dreaming, crying, there is tiger, it is eating me. And the man who is asking, he is smiling. Where is the tiger? And this man is crying, tiger.
இதே உதாரணம் ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்கார். கனவுல அலறார், ஓ புலி புலி என்ன சாப்பிட்டு இருக்கு. விழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சிரிச்சிட்டே சொல்றார், புலி எங்க. ஆனா இவர் அலறார், புலி புலி புலின்னு.
Similarly, when we are very much perplexed, just like the politicians, they are sometimes perplexed in political situations and claiming, this is my land, my country. The other party also claiming, it is my land, my country, and they are fighting very gravely.
அதே மாதிரி எப்ப நம்ம குழப்பத்தில் இருக்கோமோ, அரசியல்வாதிகள் அரசியல் சூழ்நிலை காரணமா சில சமயத்தில் குழம்பி போயிருக்காங்க. இது எங்க நிலம், இது எங்க நாடு அப்படின்னு உரிமை கொண்டாடுவாங்க. இன்னொரு கட்சிக்காரங்க வந்து இது எங்க நிலம், இது எங்க நாடு அவங்க உரிமை கொண்டாடுவாங்க. அதனால ரெண்டு பேரும் கடுமையா சண்டை போட்டுக்குவாங்க.
It is my land and they are claiming my land and fighting.
Krishna cherikkirar, enna idu abatham, ennoda naadu ennoda nelam, ana idu ennoda nelam ennoda naadu nu ivanga urime kondadittu sanda potukranga.
Actually the land belongs to Krishna, but these people under illusion claiming it is my land, it is my country, forgetting how long is he shall belong to this country or this nation. That is called illusion.
உண்மையிலே இந்த நிலமானது கிருஷ்ணருக்கு சொந்தமானது, ஆனால் இந்த மக்கள் மாயையின் பிடியில் இருக்கிறதுனால இது என்னுடைய நிலம், என்னுடைய நாடுன்னு உரிமை கொண்டாடுறாங்க. ஆனால் எவ்வளவு நாள் இந்த நிலத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இவங்க சொந்தக்காரங்களாக இருக்க போகிறாங்க அப்படின்றத மறந்துட்டு இருக்காங்க. அதுதான் மாயைன்றது.
This is our position.
இதுதான் நம்முடைய நிலை.
Without understanding our real position, we are perplexed with these all worldly problems, which are all false. Janasya mohayam ahamamami. Moha. Moha means illusion. This is illusion. Everyone is under this illusion.
இந்த உலகாயுதமான பிரச்சனைகள்னால நம்முடைய உண்மையான நிலை என்னன்றத புரிந்து கொள்ளாம நம்ம குழப்பத்தில் இருக்கோம். அது எல்லாமே பொய்யானது. ஜனசிய மோகோயம் அகம் அமேதி மோக அப்படின்னா மாயை. இதுதான் மாயை. எல்லாருமே மாயையின் பிடியில தான் இருக்காங்க.
Worldly position is simply illusion.
யாரோ ஒருத்தன் புத்திசாலியோ அவனால புரிந்து கொள்ள முடியும் உலகாயுதமான இந்த நிலைகள் எல்லாமே மாயை அப்படின்றது.
All the thoughts which have concocted based on the principle of I and my, this is all illusion.
நான் எனது அப்படின்ற கொள்கை அடிப்படையில் நம்ம உற்பத்தி பண்ண சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே மாயை.
So one, and one is intelligent to get out of the illusion, he surrenders to a spiritual mind.
எப்போ ஒருத்தன் புத்திசாலியோ அவன் மாயையிலிருந்து விடுபடணும்னா அவன் ஆன்மீக குருவிடத்தில் சரணடைறான்.
That is being exemplified by Arjuna. When he is too much perplexed, he was talking with Krishna's friend, but he saw that this friendly talking will not solve my question, and he selected Krishna because he knew the value of Krishna.
இது அர்ஜுனனால இங்க உதாரணமா காட்டப்பட்டிருக்கு. எப்ப அவன் ரொம்ப குழப்பத்தில் இருந்தானோ அவன் கிருஷ்ணருடனான நட்பு ரீதியான பேச்சு அவனுடைய கேள்விக்கு தீர்வு காணல அப்படின்னும் போது அவன் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான். ஏன்னா அவனுக்கு கிருஷ்ணரோட மதிப்பு தெரிஞ்சிருந்தது.
அட்லீஸ்ட் ஹி ஆட் டு ஹேவ் நோன் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹி நோஸ் த கிருஷ்ணா இஸ் அக்செப்டட் ஆல்தோ ஹி இஸ் ஆக்டிங் ஆஸ் மை ஃப்ரெண்ட் பட் பை கிரேட் அதாரிட்டி கிருஷ்ணா இஸ் அக்செப்டட் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் தட் வாஸ் நோன் டு ஹிம்.
அவர் என்னுடைய நண்பரா நடித்து கொண்டிருந்தாலும் மிக பெரும் அதிகாரிகள் எல்லாம் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்றது அர்ஜுனனுக்கு தெரிந்திருந்தது.
சோ ஹி சேட் தட் ஐ அம் சோ மச் பசல்ட் தட் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் அக்செப்டிங் தட் ஐ ஷல் பி விக்டோரியஸ் இன் திஸ் பேட்டில் ஸ்டில் ஐ ஷல் நாட் பி ஹாப்பி.
நான் எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்றத என்னால புரிந்து கொள்ள முடியல. இந்த போர்க்களத்தில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றத நான் ஏற்றுக்கொண்டால் கூட என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது.
What to speak of being victorious of this planet? If I become the king of all other planets, or if I become a demigod in the higher planetary system, still this distress cannot be mitigated.
இந்த அண்டத்தில் வெற்றி பெறுறதை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? மற்ற லோகங்களுடைய மன்னரானாலும் கூட உயர் லோகங்களில் தேவனானாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை குறைச்சிட முடியாது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியை போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை.
The
The Lord at once took the position of the teacher and chastised the student, calling him indirectly a fool. The Lord said, "You are talking like a learned man, but you do not know that one who is learned, one who knows what is body and what is soul, does not lament for any stage of the body, neither in the living nor in the dead condition."
பொருளுரை. உடனடியாக ஆசிரியரின் நிலையை ஏற்ற பகவான் மாணவனை முட்டாள் என்று மறைமுகமாக அழைத்து கண்டிக்கின்றார். நீ அறிவாளியைப் போல பேசுகிறாய், ஆனால் உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை அறிந்த உண்மையான அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் வருந்துவதில்லை என்று கூறினார்.
As explained in later chapters, it will be clear that knowledge means to know matter and spirit and the control of both.
பின்வரும் அத்தியாயங்களில் விளக்க இருப்பதைப் போல அறிவு என்றாலே ஜடம், ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை
அறிவதுதான்.
அரசியல் சமூக நியதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்ஜுனன் வாதாடினான். ஆனால் ஜடம், ஆத்மா, பரமபுருஷனை பற்றிய அறிவு ஆகிய அறநியதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது அவன் அறியவில்லை.
He was consequently lamenting for something which is unworthy of lamentation. The body is born and is destined to be vanquished today or tomorrow. Therefore, the body is not as important as the soul.
இவ்வறிவு போதுமான அளவில் இல்லாத போது அவன் தன்னை பெரும் அறிஞனாக காட்டிக்கொண்டிருக்க கூடாது. அவன் பெரும் அறிஞன் அல்ல என்ற காரணத்தால் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தான். பிறந்த இவ்வுடல் இன்றையோ நாளையோ அழிய வேண்டியதே. எனவே இவ்வுடல் ஆத்மாவைப் போல அவ்வளவு முக்கியமானதல்ல. இதை அறிபவனே உண்மை அறிஞன். இத்தகைய அறிஞன் ஜட உடலின் எந்த நிலைக்கும் வருந்துவதில்லை.
That this body, either dead or alive, has nothing to lament.
Krishna சொல்றார், உயிருள்ள உடலோ இறந்து போன உடலோ இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
Dead body, suppose when the body is dead, it has no value. What is the use of lamenting? You can lament for many thousands of years, it will not come to life.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு இறந்த உடல் இருக்கு, அதுக்குன்னு எதுவும் மதிப்பு கிடையாது, அதனால கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? பல ஆயிரம் வருஷம் நீங்க கவலைப்பட்டாலும் அதுக்கு உயிர் வரப்போறதில்லை.
சோ தேர் இஸ் நோ காஸ் ஆஃப் லமெண்டிங் ஆன் டெட் பாடி.
அதனால இறந்த உடலுக்காக கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லை.
அண்ட் சோ ஃபார் ஸ்பிரிட் சோல் இஸ் கன்சர்ன்ட், that is eternal.
ஆன்மீக ஆத்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது நித்தியமானது.
Even it appears to be dead, how is the death of this body, he does not die.
இந்த உடல் இறக்குறதுனால சேர்ந்து அது இறந்தது போல தோணினாலும் கூட அது இறந்து போறது கிடையாது.
So, why one should warn him, oh, my father is dead, my relative is dead and crying.
அதனால ஏன் ஒருத்தர் கவலைப்படணும், ஓ என்னுடைய தந்தை இறந்து போயிட்டார், என்னுடைய இன்னார் இன்னார் உறவினர் இறந்து போயிட்டார், எதுக்கு
அழணும்?
அவர் இறந்து போகல, ஒருத்தருக்கு இந்த ஞானம் இருக்கணும்.
Then he will be cheerful in all cases and he will be interested simply in Krishna consciousness.
அப்போ அவரால் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அவர் வெறுமனே கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் கொண்டவராக இருப்பார்.
There is nothing to be lamented for the body, either alive or dead.
உயிருள்ள உடலுக்கோ இறந்து போன உடலுக்கோ கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது.
That is being instructed by Krishna in this chapter.
அதுதான் கிருஷ்ணரால இங்க உபதேசிக்கப்படுது இந்த அத்தியாயத்துல. மேலும் படிங்க. நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை. பொருளுரை கட்ட உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் போன்ற வேதங்களில்
உபனிஷாத் they are called Vedas. Upanishads are the headlines of the Vedas. That's like in a chapter there is a headline. Similarly, these Upanishads are the headlines of the Vedas.
நிறைய உபநிஷத்துக்கள் இருக்கு. அவைகள் வேதங்கள் அழைக்கப்படுது. உபநிஷத்துக்கள்ன்றது வேதங்களுடைய தலைப்பு மாதிரி. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் தலைப்பு இருக்கு. அதே மாதிரி உபநிஷத்துக்கள் அப்படின்றது வேதங்களுடைய தலைப்பு.
காட் ஓபன் தேர் ஆர் 108 உபநிஷத்ஸ் பிரின்சிபல். அவுட் ஆஃப் தட் 9 உபநிஷத்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்.
108 முக்கியமான உபநிஷத்துக்கள் இருக்கு. அதுல 9 உபநிஷத்துக்கள் மிக முக்கியமானது.
அவுட் ஆஃப் தோஸ் 9 உபநிஷத்ஸ் சீதாசதர உபனிஷாத், தைத்தரிய உபனிஷாத், ஐதரிய உபனிஷாத், ஈசோ உபனிஷாத், மண்டு உபனிஷாத், மாண்டுக்க உபனிஷாத், கடோ உபனிஷாத், தீஸ் உபனிஷத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்.
அந்த 9 உபனிஷத்துக்கள்ல ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், தைத்திரேய உபனிஷத், ஐத்ரேய உபனிஷத், ஈசோபனிஷத், முண்டக்க உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், கதோபனிஷத், இவைகள்லாம் மிக முக்கியமானது.
And whenever there is argument on some point, one has to give reference from this Upanishad.
எப்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் வாதங்கள் ஏற்படுதோ அப்பொழுது ஒருத்தர் இந்த உபநிஷத்துக்கள்லிருந்து மேற்கோள் காட்டணும்.
If one can give reference from the Upanishad, then his argument is very strong.
உபநிஷத்துக்கள்லிருந்து மேற்கோள் ஒருத்தர் காட்டுறாருன்னா அவருடைய வாதம் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும்.
சப்த பிரமாணம், பிரமாணம் மீன்ஸ் எவிடன்ஸ்.
சப்த பிரமாணம், பிரமாணம் அப்படின்றது சாட்சி.
எவிடன்ஸ், இஃப் யூ வாண்ட் டு gain in your case, that's like you have to give very nice evidence in a court.
உங்களுடைய வழக்குல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் ஒரு நல்ல சாட்சியத்தை நீங்க கொடுக்கணும்.
Similarly, according to Vedic culture, the evidence is praman. Praman means evidence, sabda praman.
அதே மாதிரி வேத கலாச்சாரத்தில் சாட்சியங்கள் அப்படின்றது பிரமாணம், சப்த பிரமாணம்.
There are three kinds of evidences accepted by the learned scholar in Vedic culture. One evidence is pratyaksha. Pratyaksha means direct person.
வேத கலாச்சாரத்தில் அறிஞர்கள் மத்தியில் மூன்று விதமான சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒரு விதமான சாட்சியம் பிரத்யாட்சா. பிரத்யாட்சா அப்படின்னா நேரடியாக உணர்தல்.
Just like I am seeing you, you are seeing me. I am present, you are present. This is direct person.
உதாரணத்துக்கு நீங்க என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன், நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, இது நேரடியாக உணர்தல்.
And there is another evidence which is called Anuman. Suppose in that room I am coming just now, I do not know whether any person there is a knock, but there is some sound. I can imagine, oh, there is somebody. This is called anumana.
இன்னொரு விதமான சாட்சியம் அனுமானம். உதாரணத்துக்கு, இந்த அறைக்குள்ள நான் வர்றேன், அறைக்குள்ள யாராவது இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஆனாலும் அங்கே ஒரு சத்தம் வருது, அதனால நான் யோகம் செய்கிறேன், அங்கே யாரோ இருக்காங்க, அதுக்கு பேர் அனுமானம்.
In logic it is called hypothesis. That is also evidence. If by my bona fide suggestion I can give evidence, that is also accepted.
நியாயத்தில் இத வாதத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கருத்துன்னு சொல்லப்படுது, அதுவும் சாட்சியம்தான். அதிகாரப்பூர்வமான ஆலோசனை மூலமாகவும் நான் சாட்சியத்தை கொடுக்கலாம், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுது.
The direct evidence and what is called hypothesis or suggestion evidence.
முதல் சாட்சியம் நேரடியான சாட்சியம், ரெண்டாவது வாதத்தை ஆதரிக்கும் கருத்து அல்லது ஆலோசனை சாட்சியம்.
But a strong evidence is சப்த பிரமா, சப்த பிரம்மா. That means Veda. If one can give evidence from the quotation of the Vedas, then it has to be accepted. Nobody can deny the Vedic evidence. That is the system.
Ana, romba balamana sachyam abdina, adu shabda pramana. Shabda praman abdina Vedangal. Oruthar Vedangal irundhu merkol kaatti சாட்சியங்களை கொடுக்கிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்படணும். யாருமே வேத சாட்சியங்களை நிராகரிக்க முடியாது. அதுதான் வழிமுறை. அது எப்படின்னா,
சைதன்ய மகாபிரபு ஹஸ் கிவன் வெரி நைஸ் எக்ஸாம்பிள் தட் இஸ் இன் தி வேதாஸ். ஜஸ்ட் லைக் வி கீப் கான்சல் இன் தி டிடிஸ் ரூம், கான்சல் இஸ் கன்சிடர் வெரி pure, transcendental.
வேதங்கள்ல இருந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்கிறார். விக்கிரகங்களோட அறையில நம்ம சங்கு வச்சிருக்கோம். சங்கு அப்படின்றது மிகவும் தூய்மையானதா உன்னதமானதா கருதப்படுது.
How you can keep before deity and you blow consel, you offer water with consel, how you can offer?
அப்படி இல்லைன்னா எப்படி நாம விக்கிரகங்களுக்கு முன்னாடி அதை வச்சு அதை ஊத முடியும், அல்லது சங்கக மூலமா நாம பகவானுக்கு நீர் அர்ப்பணம் பண்ண முடியும்?
பட் வாட் இஸ் திஸ் கான்செப்ட்? தி கான்செப்ட் இஸ் தி போன் ஆஃப் an animal. இட் இஸ் நதிங் பட் போன் ஆஃப் an animal.
ஆனா சங்கு அப்படின்றது என்ன? சங்கு அப்படின்றது ஒரு மிருகத்தோட எலும்பு.
பட் தி வேதிக் இன்ஜங்ஷன் இஸ் தட் இஃப் யூ டச் the bone of an animal, you will have to take bath immediately. You become impure.
ஆனால் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, மிருகங்களோட எலும்பு அப்படின்றது சுத்தம் இல்லாதது, அதை தொட்ட உடனே கலங்கப்பட்டு போறோம், அதனால உடனடியா நம்ம ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு.
Now one may say, oh, this is contradiction.
இப்ப ஒருத்தர் சொல்லலாம், ஓ இது முரண்பாடானதா இருக்கு.
In one place it is said that if you touch the bone of an animal, then you have to purify yourself by taking bath immediately.
ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மிருகத்தோட எலும்ப தொட்டோம்னா நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக நம்ம நீராடணும்னு சொல்லி.
And here the bone of an animal is in the deity's room.
ஆனா மிருகத்தோட எலும்பு இங்க விக்கிரகங்களோட அறையிலையும் வைக்கப்பட்டிருக்கு.
It is contradiction, is it not?
இது முரண்பாடா இல்லையா?
The bone of an animal is impure, how we can place it in the deity's room?
மிருகத்தோட எலும்பு அசுத்தமானது அப்படின்னா அது எப்படி விக்கிரகங்களோட அறையில வைக்க முடியும்?
And if bone of an animal is pure, then what is the meaning of becoming impure and take part?
அல்லது மிருகத்தோட எலும்பு தூய்மையானது அப்படின்னா ஏன் அது தொட்டா நம்ம நீராட வேண்டியிருக்கு?
You'll find similar contradiction in the Vedic injunction.
இந்த மாதிரியான முரண்பாடுகளை வேத உபதேசங்கள்ல நீங்க பார்க்கலாம்.
பட் பிகாஸ் இட் இஸ் சேட் பை தி வேதாஸ் தட் போன் ஆஃப் அன் அனிமல் இஸ் இம்பியூர் யூ ஹேவ் டு அக்செப்ட் பட் திஸ் போன் ஆஃப் அன் அனிமல் கான்சர் இஸ் பியூர்.
மிருகங்களோட எலும்பு தூய்மை இல்லாதது அப்படின்னு வேதங்கள்ல சொல்லி இருக்கிறதால அதை நம்ம ஏற்றுக்கொண்டாகணும். ஆனால் சங்குன்ற இந்த மிருகத்தோட எலும்பு தூய்மையானது.
Just like sometimes our students are perplexed when you say that onion is not to be taken, but onion is a vegetable.
நம்முடைய மாணவர்கள் கூட வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்க குழப்பம் அடைறாங்க. ஆனா வெங்காயம்ன்றது காய்கறி தான்.
So, the Sabda Praman means the Vedic evidence should be taken in such a way that no argument.
அதனால சப்த பிரமாணம் அப்படின்னாவே வேத சாட்சியங்களை வாதம் இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படணும்.
There is meaning, there is no contradiction. There is meaning.
அதுல அர்த்தம் இருக்கு, அதுல முரண்பாடு இல்ல.
Just like several times I told you that cow dung. Cow dung is according to Vedic injunction, is pure.
உதாரணத்துக்கு பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பசுஞ்சாணம்ன்றது வேத உபதேசத்தின்படி தூய்மையானது.
And India it is actually used as antiseptic. In villages especially, there is large quantity of cow dung and they are all over the house. There is smeared to make the house antiseptic.
இந்தியாவில் பசுஞ்சாணத்தை கிருமி நாசினியா உபயோகப்படுத்தப்படுது. குறிப்பா கிராமங்களில் பெருமளவு பசுஞ்சாணத்தை வீடு முழுக்க பூசி வச்சு அதை கிருமி நாசினியா உபயோகப்படுத்துறாங்க.
And actually, after smearing cow dung in your room, when it is dried, you will find refreshed, everything antiseptic.
உண்மையிலே உங்களுடைய அறையில பசுஞ்சாணத்தை பூசி அது காய்ந்த பின்னாடி அது ஒரு புத்துயிர் அளிக்கக்கூடியதாகவும் நோய்க்கிருமிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டதாகவும் நீங்க உணர்வீங்க.
Practical experience.
அது நடைமுறை அனுபவம்.
And one doctor, Ghosal, a great chemist, he examined cow dung. So why cow dung is so much important in the Vedic literature, he found that cow dung contains all the antiseptic properties.
வேதங்கள்ல பசுஞ்சாணத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஆராயறதுக்கு டாக்டர் கோஷ் ஒரு பெரிய வேதியியல் வல்லுநர் அதுக்கான பரிசோதனையை செய்தார். அப்ப அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பசுஞ்சாணத்துல எல்லா நோய்க்கிருமிகளையும் எதிர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்றத.
In Ayurveda, cow dung dried and burnt into ashes is used as tooth powder. It is very antiseptic tooth powder.
ஆயுர்வேதத்தில் பசுஞ்சாணத்தை எரித்து அதனுடைய சாம்பலை பற்பொடியாக பயன்படுத்தப்படுது. அந்த பற்பொடியானது நோய்க்கிருமிகளை எதிர்க்கக்கூடியதாக இருக்கு.
Similarly, there are many things, many injunctions in the Vedas which may apparently appear as contradiction, but they are not contradiction.
இதே மாதிரி வேதங்கள்ல பல விஷயங்கள் மேலோட்டமா முரண்பாடா தோற்றம் அளிக்கலாம், ஆனால் அதுல முரண்பாடுகள் கிடையாது.
On experience, on transcendental experience, just like a father says to his child that, my dear child, you take this food, it is very nice. And the child takes it, believing the father, authority. The father says, the child knows that my father, he is confident that my father will never give me anything which is poison.
அவைகள் உன்னதமான அனுபவம். ஒரு தந்தை குழந்தை இடத்துல சொல்றார், எனது அருமை குழந்தையே, இந்த உணவு நீ சாப்பிடு, இது ரொம்ப நல்லது. தந்தை மேல நம்பிக்கை இருக்கிறதால அந்த குழந்தை அதை எடுத்துக்கிறான். தந்தை அதிகாரியாக இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும், என்னுடைய தந்தை எப்பவும் எனக்கு விஷத்தை கொடுத்தது கிடையாது அப்படின்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கு.
Therefore, he accepts it blind, without any reason, without any analysis of the food, whether it is pure or impure. He has to believe in such a way.
அதனால தான் அவன் ஏத்துக்கிறான் கண்மூடித்தனமா, எந்த ஒரு காரணமும் இல்லாம, எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாம, இந்த உணவு தூய்மையானதா தூய்மை இல்லாததா, அந்த மாதிரியான நம்பிக்கை நமக்கு இருந்தாகணும்.
You go to a hotel because it is licensed by the government. You have to believe when you take foodstuff there, it is nice, it is pure, or it is antiseptic, or it is. But how do you know it? The authority. Because this hotel is authorized by the government, it has got license. Therefore, you believe.
நீங்க ஒரு உணவகத்துக்கு போறீங்க, ஏன்னா அது அரசாங்கத்தால உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. அங்க உணவு நீங்க சாப்பிடும் பொழுது அது நல்லதா இருக்கும், தூய்மையானதா இருக்கும், நோய்கள் வராது அப்படின்றதெல்லாம் நீங்க நம்பணும். ஆனா எப்படி உங்களுக்கு அது தெரியும்? ஏன்னா அரசாங்கத்தால அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கான உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் நம்ம நம்புறோம்.
Similarly, Shabda Praman means, as soon as there is evidence in the Vedic literature, this is this, you have to accept. Then your knowledge is perfect, because you are accepting things from the perfect source.
அதே மாதிரி சப்த பிரமாண அப்படின்னா வேத இலக்கியங்கள்ல இருந்து சாட்சியங்கள்ல பார்த்த உடனே இதுதான் இது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும், அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய ஞானம் பக்குவமானதா இருக்கும், ஏன்னா பக்குவமான ஒரு மூலத்திலிருந்து அதை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்க.
Similarly, Krishna is accepted as the Supreme Personality of Godhead. Whatever he says, it is all right. Accept.
அதே மாதிரி கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவர் என்ன சொன்னாலும் அது சரியானது, ஏற்றுக்கொள்ளப்படணும்.
Arjun said at last, சர்வமேதாம் ரிதாங்கமன் மை டியர் கிருஷ்ணா, whatever you say, I accept it. That should be our thing.
இறுதியில அர்ஜுன சொல்றான், சர்வமேதத்ரிதாம் மன்னே, எனதருமை கிருஷ்ணா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன், அதுதான் கொள்கையா இருக்கணும்.
Why should we bother about researching when the evidence is there from the authority?
அதிகாரப்பூர்வமான சாட்சியம் இருக்கும்போது ஏன் நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கணும்?
To save time, சுஷ்டி, save trouble, one has to accept the authority, actual authority. This is the Vedic process.
நேரத்தை சேமிக்கிறதுக்காகவும் தொல்லைகள் இல்லாம இருக்கவும் உண்மையான அதிகாரிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுதான் வேத வழிமுறை.
And therefore Veda says, tadvijnanartham sa gurumeva vigacchet. Tadvijnanartham, in order to learn that transcendental science, one has to accept guru, gurumeva. Certainly, one must. Otherwise there is no possibility.
அதனால தான் வேதங்கள் சொல்லுது, தத்விஜானார்த்தம் ச குரும் ஏவா பிகச்சேத். தத்விஜானார்த்தம், உன்னத விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள ஒருவர் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். குருமேவா, உறுதியா ஒருவர் ஏற்றுக்கொண்டாகணும். அப்படி இல்லைன்னா சாத்தியம் இல்லை.
Therefore, Krishna is accepted here as the spiritual master of Arjuna and as the spiritual master or father or teacher has got right to chastise his son or disciple.
அதனாலதான் அர்ஜுனனுடைய ஆன்மீக குருவா கிருஷ்ணர் இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கார். ஆன்மீக குரு அல்லது தந்தை சீடனை அல்லது மகனை திட்டுறதுக்கான உரிமை இருக்கு. தந்தை திட்டும் பொழுது மகன் அதிருப்திப்படுத்தவே
மாட்டான். Sometimes violent,
அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வழக்கம். சில சமயத்தில் தந்தை கலவரம் செய்யக்கூடியவராக இருந்தால் கூட குழந்தையோ அந்த மகனோ அதை பொறுத்து கொள்றான்.
The typical example is Pillar Manas. Innocent child, Krishna consciousness child, but his father torture. He never says anything. All right.
அதுக்கு சிறந்த உதாரணம் பிரலாத மகாராஜா. அப்பாவி குழந்தை, கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தை, ஆனா தந்தை கொடுமைப்படுத்துறான். அவர் எதுவும் சொன்னதே கிடையாது. சரி,
சிமிலர்லி கிருஷ்ணா ஜஸ்ட் ஆஃப்டர் டேக்கிங் தி பொசிஷன் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இஸ் டெசிக்னேட்டிங் அர்ஜுன் ஆஸ் எ கிராண்ட் ஃபூல்.
அதே மாதிரி கிருஷ்ணர் ஆன்மீக குருன்ற ஸ்தானத்தை ஏற்ற உடனே அர்ஜுனனை பெரிய முட்டாள்னு சொல்றாரு.
ஜஸ்ட் லைக் சைதன்ய மகாபிரபு ஆல்சோ சேட் தட் மை ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஃபவுண்ட் மீ எ கிரேட் ஃபூல்.
சைதன்ய மகாபிரபு கூட சொல்றார், என்னுடைய ஆன்மீக குரு என்னை ஒரு பெரிய முட்டாளா பார்த்தார்.
வாஸ் சைதன்ய மகாபிரபு எ ஃபூல்?
சைதன்ய மகாபிரபு ஒரு முட்டாளா?
And can it be possible that anyone can become the spiritual master of Chaitanya Mahaprabhu? Both things are impossible.
Chaitanya Mahaprabhu ku yaravadu aanmiga guruvaga mudiyuma? Rendume saathiyam illadathu.
Chaitanya Mahaprabhu, even not accepting him as incarnation of Krishna, he simply accept him as ordinary scholar or man. There was no comparison of his scholars.
சைத்தன்ய மகாபிரபுவை கிருஷ்ணருடைய அவதாரமா ஏற்றுக்கொள்ளலன்னாலும் வெறுமனே அவரை ஒரு பண்டிதராகவும் ஒரு சாதாரண நபராகவும் ஏற்றுக்கொண்டாலும் கூட அவருடைய புலமைக்கு ஒப்புமையே கிடையாது.
But he says that my spiritual master found me a great fool.
ஆனா அவர் சொல்றார், என்னுடைய ஆன்மீக குரு என்னை பெரிய முட்டாளா பார்க்கிறார்.
What is that meaning? That a person, even in my position, always remains a fool before his spiritual master. That is good for him.
அப்படினா என்ன அர்த்தம்? என்னோட நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ஆன்மீக குரு முன்னாடி முட்டாளாகவே இருக்கணும், அதுதான் அவனுக்கு நல்லது.
Nobody should impose that what you know, I know better than you. This position is not.
உனக்கு என்ன தெரியும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு தன்னை யாரும் காட்டிக்கொள்ள கூடாது. அந்த நிலை நிராகரிக்கப்படுது.
And other point is, from the disciple's point of view, why he should remain always a fool before a person?
இன்னொரு கருத்து, ஒரு சீடனுடைய பார்வையில் அவன் ஏன் இன்னொருத்தர் முன்னாடி முட்டாளா இருக்கணும்?
Unless he is actually authorized, actually so great that he can teach me as a fool.
Unnaile avar angeekarikkapattavara irundhal oliye avar andha alavukku uyarndavar adanal na muttala irundum kuda avarala enakku upadeshikka mudiyadhu.
One should select a spiritual master in that way. And as soon as the spiritual master is selected, one should remain always a fool. Although he may not be a fool, but the better position is like that.
இந்த விதத்தில் ஒருத்தர் ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்கணும். ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்த உடனே ஒருத்தன் தன்னை முட்டாளாகவே வைத்துக் கொள்ளணும். அவன் முட்டாளாக இல்லைன்னாலும் கூட அவனுக்கு அந்த நிலை சிறந்தது.
அர்ஜுன், instead of remaining on the same level as friend and friend, voluntarily accepting to remain a fool before Krishna.
Anale Arjunan nanbano nanbanama irukkakoodiya andha nilaiyikku padila thanagave Krishna munnadi thanne muttala vaithukolran.
And Krishna is accepting that you are a fool.
Melam Krishnarum yetrukolrar nee oru muttal.
You are talking just like a learned man, but you are a fool because you are lamenting on a matter which no learned man laments. That means a fool laments that you are a fool. Therefore you are a fool.
நீ அறிஞனை போல பேசுற, ஆனா நீ ஒரு முட்டாள். ஏன்னா ஒரு அறிஞன் எதுக்காக கவலைப்பட மாட்டானோ அதுக்காக நீ கவலைப்பட்டு இருக்க. அப்படின்னா நீ முட்டாள், நீ அறிஞன் அல்ல, அதனாலதான் நீ முட்டாள்.
இது என்ன ரவுண்ட் அபவுட் வே, ஜஸ்ட் லைக் வாட் இஸ் கால் இன் லாஜிக் இஸ் பேரன்திசிஸ் ஆர் சம்திங் லைக் தட். Yes, that if I say that you look like that person who stole my watch.
நீங்க என்னோட கடிகாரத்தை திருடனவர் போலவே இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா,
that means you look like a thief.
நீங்க திருடன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்.
Similarly, Krishna in a roundabout way says that my dear Arjun, you are talking just like a learned man, but you are lamenting on a subject matter which no learned man laments.
Adhe madri Krishna inga sutti valachu solrar, enadharame Arjuna, nee arinjana pole pesura, ana arinjan edukkaga kavala pada mattano adukkaga nee kavala pattirukka. Mele padinga.
In the Smita Sutta Upanishad, it is said that the Supreme Personality of Godhead is the maintainer of innumerable living entities in terms of their different situations according to the individual work and the reaction to work. That Supreme Personality of Godhead is also, by its plenary portions, alive in the heart of every living entity.
Smita Sutta Upanishad pondra Vedangalil, ennatra jeevangalai, avargalin thanippatta seyalgalaiyum, vilaivugalaiyum adipadiyaga kondu, பரமபுருஷ பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே பரமபுருஷ பகவான் தனது விரிவாங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் வாழ்கிறார்.
Only saintly persons who can see within and without the same Supreme Personality of Godhead can actually attain to a perfect peace eternal. The same Vedic truth enumerated herein is given to Arjuna, and in that connection to all persons
உள்ளும் புறமும் அந்த பரம்பொருளை காணும் சாதுக்களே முழுமையான நித்தியமான அமைதியை அடைகின்றனர். அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேத உண்மை குறைவான அறிவுள்ள போதிலும் தன்னை பண்டிதனாக காட்டிக்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கூடியிருந்த மன்னர்கள் என அனைவருமே நித்தியமான தனி நபர்கள் என்றும், கட்டுண்ட நிலையிலும் சரி முக்தி பெற்ற நிலையிலும் சரி ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பவன் தானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கு தெளிவாக கூறியுள்ளார். அந்த மூல பதம் எது நீங்க படிங்க.
Never was there a time when I did not exist, nor you, nor all these.
நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை.
Now, never there was a time when I did not exist, nor you, nor these people.
நானோ நீயோ இங்கு இருப்பவர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை.
Now, he is analytically says, I, you, and first person, second person, and third person. That is complete. I, you, and other.
இப்ப எங்க ஐந்து சொல்லப்படுது. நான் அப்படின்றது தன்மை, நீ அப்படின்றது முன்னிலை, அவர்கள் அப்படின்றது படர்க்கை. இது முழுமையானது. நான், நீ, அவர்கள்.
So, Krishna says, never there was a time when I, you and all these persons who have assembled in this battlefield did not exist.
அதனால கிருஷ்ணர் சொல்றார், இங்க போர்க்களத்தில் கூடியிருக்கக்கூடிய நானோ நீயோ மற்றவர்களோ இல்லாமல் இருந்த காலம் இல்லை.
That means in the past, I, you and all of them, they individually existed.
Abdinna, கடந்த காலத்துல நான் நீ அவர்கள் எல்லாரும் தனித்தனியா இருந்திருக்கோம்.
Individually. The Mayavadi theory is that the ultimate spirit is impersonal.
மாயாவாதிகளோட கொள்கை இறுதியான ஆன்மீக நிலை அருவம்.
Then how Krishna can say that never there was a time when I, you and all these persons never existed.
அப்படின்னா எப்படி கிருஷ்ணர் சொல்றார் நானோ நீயோ இங்க இருக்கக்கூடிய நபர்களோ இல்லாமல் இருந்த காலம் இல்லைன்னு சொல்றார்.
That means I existed as individual, you existed as individual and all these persons who are before us, they also existed as individual.
அப்படின்னா நான் தனித்தன்மையோட இருந்திருக்கேன், நீ தனித்தன்மையோட இருந்திருக்க, இவர்களும் தனித்தன்மையோட இருந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி எல்லாருமே தனித்தன்மையோட இருந்திருக்கோம்.
Never there was a time. Now, what is your answer, Dindar?
Dinadayal, இப்ப உன்னுடைய பதில் என்ன?
Krishna says, never we were mixed up. We are all individuals.
Krishna சொல்றார் நம்ம எப்பவும் கலந்ததே இல்லை, நம்ம தனித்தனியானவர்கள்.
And he said, never we shall remain, never there will be time when we shall not exist.
மேலும் அவர் சொல்றார் நம்ம இல்லாமல் இருக்க போவதும் இல்லை அப்படின்றார்.
That means in the past we existed as individual, in the present there is no doubt we are existing as individual, and in the future also we shall continue to remain as individual. Then when the impersonal conception comes at all,
அப்படின்னா கடந்த காலத்துல நம்ம எல்லாரும் தனித்தனியா இருந்தோம், இப்போ சந்தேகமே இல்லாம நம்ம தனித்தனியா இருந்துட்டு இருக்கோம், எதிர்காலத்திலையும் நம்ம தனித்தனியாவே இருந்துட்டு இருக்க போறோம், பிறகு அருவம் என்ற எண்ணம் இங்க எங்க வருது?
இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் தேர் ஆர் த்ரீ டைம்ஸ் அண்ட் ஆல் தி டைம்ஸ் வி ஆர் இண்டிவிஜுவல். Then when God becomes impersonal or I become impersonal or you become impersonal, where is the chance?
கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு முக்காலங்கள் இருக்கு. எல்லா காலங்களிலும் நம்ம தனித்தனியாவே இருக்கோம். பிறகு எங்க கடவுள் அருவமானார், அல்லது நான் அருவமான, அல்லது நீங்க அருவமானீங்கன்றதுக்கு எங்க அந்த வாய்ப்பு இருக்கு?
கிருஷ்ணன் கிளியர்லி சேஸ் there was never time when I, you and all these individual kings or soldiers, that we did not exist in the past.
Krishna தெளிவா சொல்றார் நானோ நீயோ இங்க இருக்கக்கூடிய மன்னர்களோ வீரர்களோ கடந்த காலத்துல தனித்தனியா இல்லை அப்படின்றதே கிடையாது.
So in the past we existed as individual and the present there is no doubt we are existing as individual. You are my disciple, I am your spiritual master, but you have got his individuality, I have got my individuality.
அதனால கடந்த காலத்துல நம்ம தனித்தன்மையோட இருந்தோம், இப்ப நிகழ்காலத்துல சந்தேகமே இல்லை நம்ம தனித்தனியா இருந்துட்டு இருக்கோம். நீ என்னுடைய சீடன், நான் உன்னுடைய ஆன்மீக குரு, உனக்கு உன்னுடைய தனித்தன்மை இருக்கு, எனக்கு என்னுடைய தனித்தன்மை இருக்கு.
If you don't agree with me, you can leave me. That is your individual. So, if you don't like Krishna, you cannot become in Krishna consciousness. That is an individuality.
என்னோட கருத்துக்கு நீ ஒத்து போகல அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போயிடலாம், அது உன்னுடைய தனித்தன்மை. இப்ப நீ கிருஷ்ணரை விரும்பல அப்படின்னா உன்னால கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியாது, அது உன்னுடைய தனித்தன்மை.
So this individuality continues. Similarly, Krishna, if he does not like you, he may refuse you, Krishna consciousness.
அப்படின்னா இந்த தனித்தன்மை தொடர்ந்துட்டே இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் உங்களை விரும்பலன்னா அவரும் உங்களை நிராகரிச்சிட முடியும்.
Not that because you are following all the rules and regulations, Krishna is obliged to accept you. No. If he thinks that he is nonsense, I cannot accept. He will reject you.
நான் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றிட்டு இருக்கேன், அதனால் கிருஷ்ணர் என்னை ஏற்றுக்கொள்றதுக்கு கடமைப்பட்டிருக்கார். அப்படி அல்ல, இவர் அபத்தமானவர், இவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவர் நினைச்சாருன்னா அவர் உங்களை நிராகரிக்கலாம்.
So he has got individuality, you have got individuality, everyone has got individuality. Where is the question of impersonalism come?
அவருக்கும் தனித்தன்மை இருக்கு, உங்களுக்கும் தனித்தன்மை இருக்கு, எல்லாருக்கும் தனித்தன்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது அருவம் என்ற கேள்விக்கு இங்க இடம் எங்க இருக்கு?
There is no possibility.
அதுக்கு சாத்தியமே இல்லை.
And if you don't believe Krishna, you don't believe Vedas, apart from anything else, Krishna is accepted in supreme authority, the personality of Godhead, then if you don't believe him, then where is the possibility of advancing in knowledge? There is no possibility of.
நீங்க கிருஷ்ணரை நம்பலன்னா, நீங்க வேதங்களை நம்பல அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணர் உச்சமான அதிகாரியா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கார், அவரே முழுமுதற் கடவுள். அவரை நீங்க நம்பலன்னும் போது அப்போ ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைறதுன்ற பேச்சுக்கு எங்க இடம் இருக்கு? அது சாத்தியமே இல்லை.
So there is no question of individuality. This is the statement of authority. Now, apart from statement of authority, you have to apply your reason and argument.
அதனால இங்க தனித்தன்மைன்றது முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல, அதிகாரப்பூர்வமான கூற்று, அதுதான் இங்க முக்கியம். இப்போ எங்க இந்த அதிகாரப்பூர்வமான கூற்றுக்கும் அப்பாற்பட்டு உங்களுடைய காரணங்கள், உங்களுடைய வாதங்கள் எல்லாம் நீங்க வைக்க வேண்டியிருக்கு.
Can you say anywhere there is agreement between two parties?
ரெண்டு கட்சிகளுக்கு இடையில ஒத்து போயிட்டு இருக்காங்கன்றத நீங்க சொல்ல முடியுமா?
No.
இல்ல.
Go study in the state or in the family, in the community, in the nation. There is no agreement.
நீங்க வேணா போய் ஆராய்ந்து பாருங்க, மாநிலத்துல, குடும்பத்துல, சமுதாயத்துல, நாட்டுல ஒத்து போறது கிடையாது.
Even in the assembly, even your country.
அமைச்சரவையில கூட, உங்க நாட்டுல கூட.
Suppose there is synode. Everyone has got country's interest. But he is thinking in his individual way. One is thinking that my country's welfare will be in this line. Otherwise, why there is competition during election of president?
ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா அங்க எல்லாருக்குமே நாட்டோட நலன் தான் முக்கியமா தெரியுது. ஆனா ஒரு ஒருத்தரும் தனிப்பட்ட முறையில எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, இதுதான் என்னுடைய நாட்டோட நலன், அப்படி இல்லைன்னா தலைவருக்கான தேர்தலில் ஏன் போட்டி வருது?
Everyone is saying that America needs Nixon. And another president, he also says, America needs me.
எல்லாரும் சொல்றது அமெரிக்காவுக்கு நிக்சன் தேவை, இன்னொருத்தர் சொல்றார் அமெரிக்காவுக்கு நான் தான் தேவை.
So, but why too? If America needs you, you are both no, there is individual.
இப்ப நீ அமெரிக்கா, அவர் அமெரிக்கானா, ஏன் ரெண்டு? அங்க தனித்தன்மை இருக்கு.
Mr. Nixon's opinion is something else, Mr. another candidate's opinion is something else.
திருவாளர் நிக்சனுடைய கருத்து வேறையா இருக்கு, இன்னொரு போட்டியாளருடைய கருத்து வேறையா இருக்கு.
In the assembly, in the senate, in the congress, in the united nations, everyone is fighting with his individual view.
சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல, காங்கிரஸ்ல, ஐக்கிய நாடுகள்ல அவங்களோட தனித்தனி கருத்துக்களோட எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க.
Otherwise, why there are so many flags in the world?
அப்படி இல்லன்னா உலகத்துல ஏன் இத்தனை கொடிகள் இருக்கணும்?
You cannot say anywhere impersonality. Personality is predominating everywhere.
எங்கேயுமே அருவம்ன்றத நீங்க சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே ரூபம் தான் பிரதானமானதா இருக்கு.
Everywhere the personality, individuality is predominant.
எல்லா இடத்துலயுமே ரூபம், தனித்தன்மை, இதுதான் பிரதானமானதா இருக்கு.
So, we have to accept. We have to apply our reason, arguments and accept the authority. Then the question is solved. Otherwise, it is difficult.
அதனால நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய காரணங்கள் வாதங்கள் எல்லாத்தையும் அதிகாரி ஏற்றுக்கொள்றதுக்காக நம்ம உபயோகப்படுத்தணும்னா நம்ம கேள்விக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம்.
It is not that they did not exist as individuals in the past, and it is not that they will not exist, they will not remain as eternal persons. Their individuality existed in the past, and their individuality will continue in the future without interruption. Therefore, there is no cause for lamentation for anyone of the individual living entity.
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னத நபர். அவரது நித்திய தோழனான அர்ஜுனன் மட்டுமின்றி அங்கு கூடியிருந்த அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே. அவர்கள் இதற்கு முன் தனித்துவம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதோ, வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ இல்லை. அவர்களது தனித்துவம் கடந்த காலத்தில் இருந்தது, எவ்வித தடையுமின்றி எதிர்காலத்திலும் இருக்கும். எனவே எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணம் இல்லை.
That after liberation, the individual soul, separated by the covering of Maya or illusion, will merge into the impersonal Brahman without individual existence.
மாயையால் மூடப்பட்டிருக்கும் தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவ பிரம்மனில் கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறான் என்னும் மாயாவாத கொள்கை உன்னத அதிகாரியான பகவான் கிருஷ்ணரால் இங்கு ஏற்கப்படவில்லை.
Now, the Mayavadi says that this individuality is மாயா.
தனித்தன்மை மாயா அப்படின்றத மாயாவாதிகள் சொல்றாங்க.
Their conception is that spirit, the whole spirit is a lump. Their theory is கடாகாஸ் பட்டாகாஸ்.
ஆத்மா பத்தின அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, ஆத்மா அப்படின்றது ஒரு கட்டி மாதிரி. அவங்களுடைய கொள்கை கடாகாஸ் பட்டாகாஸ்.
கடாகாஸ் பட்டாகாஸ் மீன்ஸ் just like sky is an expanse, an impersonal expanse.
கடாகாஷா பட்டாகாஷா அப்படினா ஆகாய மாதிரி. ஆகாயம்ன்றது ஒரு விரிவாக்கம், அருவமான விரிவாக்கம்.
So in a pot, in a water pot, in a pitcher that is closed, now within the pitcher there is also sky, a small sky. Now, as soon as the pitcher is broken, the outside, the bigger sky and a small sky within the pitcher mix. That is Mayavadi.
ஒரு மூடி இருக்கக்கூடிய நீர்பானைக்குள்ள அங்கேயும் ஆகாயம் இருக்கு. அது சின்ன ஆகாயம். இப்போ அந்த நீர்பானையை நம்ம உடைச்சிட்டோம்னா அந்த பெரிய ஆகாயத்தில் அந்த சின்ன ஆகாயம் கலந்துடுது. இதுதான் மாயாவாத கொள்கை.
But this analogy cannot be applied. Analogy means points of similarity. That is the law of analogy.
ஆனால் இந்த உதாரணம் பொருந்தாது. உதாரணம் அப்படின்னா அங்கே ஒப்புமைகள் இருக்கணும். அதுதான் உதாரணத்தினுடைய சட்டம்.
The sky cannot be compared. The small sky within the pitcher cannot be compared with a living entity. It is material. Matter. Sky is matter. And individual living entity is spirit.
பானைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன ஆகாயத்தை உயிர்வாளிகளோட ஒப்பிட முடியாது. இது பௌதிகமானது. ஆகாயம்ன்றது பௌதிகம், உயிர்வாளிகள் அப்படின்றது ஆன்மீகம்.
So, how you can say that like a small ant, it is spirit, soul, it has got its individuality. But a big dead stone, hill and mountain, it has no individuality.
அதனால எப்படி நீங்க சொல்ல முடியும், இந்த சின்ன எறும்பு இருக்கு, அது ஆன்மீகமான ஆத்மா, அதுக்குன்னு தனித்தன்மை இருக்கு. ஆனா ஒரு பெரிய கல்லோ அல்லது ஒரு மலையோ அது ஜடம், அதுக்குன்னு தனித்தன்மைகள் கிடையாது.
So matter has no individuality. spirit has individual.
அதனால ஜடத்துக்கு தனித்தன்மை கிடையாது, ஆத்மாவுக்கு தனித்தன்மை இருக்கு.
So, if the points of similarity differ, then there is no analogy. That is the law of analogy. So, you cannot analogize with matter and spirit.
இந்த மாதிரி ஒப்புமை கருத்துக்கள் இல்லைன்னும் போது அது உதாரணமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உதாரணத்தோட சட்டம். அதனால ஜடத்தையும் ஆத்மாவையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த உதாரணம் பொய்யானது. கட்டாகாஷ் பட்டாகாஷ்.
Then another evidence is in the Bhagavad Gita. Krishna says that mamai vāṅsa jīva bhūta. These individual souls, they are my part and parcel. Jīva loke sanātam. And they are eternal. That means eternally they are part and parcel.
Bhagavad Gita le இன்னொரு சாட்சி இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், மவை அம்சோ ஜீவபூத, இந்த தனிப்பட்ட ஆத்மாக்கள் என்னுடைய அம்சம், ஜீவலோகே சனாதன, அவர்கள் நிரந்தரமானவர்கள். அப்படின்னா நித்தியமா அவரோட அம்சம்.
Then when, how this Mayavad theory can be supported, that due to Maya, being covered by Maya, they are now appearing individual separate, but when the covering of Maya will be taken away, they will mix up just like the small sky within the picture and the big sky outside mix.
அப்படி இருக்கும்போது இந்த மாயாவாத கொள்கைன்றது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? மாயானால நம்ம தனித்தனியா தெரியறோம், ஆனா எப்ப நம்ம மாயையினுடைய மூடப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு வரமோ நாம எல்லாரும் ஒன்றாயிடுவோம். எப்படி ஒரு பானையில இருந்த ஆகாயம் பெரிய ஆகாயத்தோட கலக்குதோ அந்த மாதிரி.
So this analogy is fallacious from logical point of view as well as from authentic Vedic point of view.
ஆனா இந்த உதாரணமானது தவறானது. நியாயப்படி பார்த்தாலும் சரி, அல்லது அதிகாரப்பூர்வமான வேதங்களுடைய பார்வையில பார்த்தாலும் சரி,
they are eternally fragments.
அவர்கள் நித்தியமான அம்சம்.
There are many other evidences from Bhagavad Gita. Bhagavad Gita says that a spirit cannot be fragmented.
இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்கு பகவத்கீதையில. பகவத்கீதை சொல்லுது ஆத்மான்றது பிரிக்க முடியாதது.
So, if you say that by covering up Maya, the spirit has become fragment, and that is not possible. It cannot be cut. Just like if you cut one big piece of paper into small fragments, it is possible because it is matter. But spiritually, it is not possible.
மாயையினால இப்ப இந்த ஆத்மா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை, அதை வெட்ட முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு காகிதத்தை துண்டு துண்டா வெட்டினீங்க அப்படின்னா அது சாத்தியம், ஏன்னா அது ஜடம். ஆனா ஆன்மீக ரீதியா அது சாத்தியம் இல்லை.
Spiritually, eternally, the fragments are fragments and the supreme is supreme.
ஆன்மீகமா உச்சமானவருடைய நித்தியமான அம்சம்.
Krishna is the supreme and we are fragmental parts, we are fragments.
கிருஷ்ணர் உச்சமானவர், நம்ம அவருடைய அம்சம், நம்ம நித்தியமான அம்சம்.
These things are explained in Bhagavad Gita in different places very nicely. I request you all to keep one copy of this Bhagavad Gita, every one of you, and read it carefully.
இந்த மாதிரியான விஷயங்கள் பகவத்கீதையினுடைய வேறுபட்ட இடங்கள்ல மிக அழகா விளக்கப்பட்டிருக்கு. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பகவத்கீதை உங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு நீங்க ஆராய்ந்து அதை படிக்கணும்.
And there will be examination in the coming September. So, of course that is voluntary, but I request you to prepare for the examination next September. And one who will pass the examination will get the title Bhakti Sadhu.
வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் ஒரு தேர்வு நடக்கும். உறுதியான தேர்வு விருப்பப்படுறவங்களுக்கு தான். ஆனாலும் என்னோட வேண்டுகோள், அடுத்த செப்டம்பருக்குள்ள நீங்க தேர்வுக்காக தயார்படுத்தி கொள்ளுங்க. யார் ஒருத்தர் அந்த தேர்வில் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு பக்தி சாஸ்திரி என்ற பட்டம் கொடுக்கப்படும். தனித்துவம் கட்டுண்ட நிலையின் காரணமாக உணரப்படுகின்றது என்னும் கொள்கையும் இங்கு ஏற்கப்படவில்லை. தனது தனித்துவம் மட்டுமின்றி எல்லா ஜீவன்களின் தனித்துவமும் எதிர்காலத்திலும் கூட நித்தியமாக தொடரும் என்று கிருஷ்ணர் இங்கே தெளிவாக கூறுகிறார். இது உபநிஷத்துக்களிலும் உறுதிப்படுத்தப்படுகிறது.
These individual souls will mix up with the Supreme Soul.
இந்த தனித்தனி ஆத்மாக்கள் எல்லாம் விடுதலைக்கு பிறகு பரமாத்மாவுடன் ஒன்றாக இணைந்து விடும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லவே இல்லை. கிருஷ்ணர் பகவத் கீதையில் அப்படி சொல்லவே இல்லை. கிருஷ்ணர் இங்கே தெளிவாக கூறுகிறார், எதிர்காலத்திலும் கூட நித்தியமாக தொடரும் என்று. இது உபநிஷத்துக்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் என்பதால் அவரது கருத்து அதிகாரப்பூர்வமானதாகும்.
And we, individual souls, we are also many eternal. So he is the leader eternal.
Upanishad solladhu nithyo nithyanam. Ippo nithya appadina nirandaram. Ippo uchchamanavar uchchamana nilayile nirandarama irukkar. Namma thanippetta aathmakkal nammalum palar nithyamanavargal. Adanaley avar nithyamanavargalukku thalaivara irukkar.
ஏகோ பகுநாம், ஹவ் இஸ் லீடர், ஏகோ பகுநாம் விததாதி காமான், தட் ஒன்ஸ் சிங்குலர் நம்பர் இட்டர்னல் பர்சன், ஹீ இஸ் சப்ளைங் ஆல் தி நீட்ஸ் ஆஃப் ஆதர் இட்டர்னல். தீஸ் திங்ஸ் ஆர் கிளியர்லி சேட் இன் தி வேதா.
எப்படி அவர் தலைவர் ஏகோ பகுநாம் விததாதி காமான், அந்த தனித்து இருக்கக்கூடிய நித்தியமானவர் மற்ற எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். இவைகள் வேதங்கள்ல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு.
ஆக்சுவலி we are experiencing,
உண்மையில நம்ம அத அனுபவப்பட்டு இருக்கோம்.
Just like in Christian theology, the individual goes to the church and prays God, give us our daily bread. Why he is asking God?
கிறிஸ்தவ கொள்கைகள்ல ஒவ்வொருத்தரும் தேவாலயங்களுக்கு சென்று கடவுளிடத்துல எங்களுக்கான தினசரி ரொட்டியை கொடுங்கன்னு பிரார்த்திக்கிறாங்க. ஏன் அவங்க கடவுள்கிட்ட கேட்கணும்?
Of course, this atheist class of men are now teaching them, where is bread you are going to charge? You come to us, we shall supply you bread.
எங்க ரொட்டி? ஏன் நீங்க தேவாலயத்துக்கு போறீங்க? எங்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு ரொட்டி கொடுக்கறோம். இப்படி நாஸ்திகர்கள் இன்னைக்கு பேசுறாங்க, அது வேற விஷயம்.
So, this Vedic thought is there also.
ஆனாலும் வேத கருத்துக்கள் அங்கேயும் இருக்கு.
The Veda says, Eka Bahunam Vidudati Kama. That Supreme One, Eternal, is supplying, is maintaining all other individuals, Eternal.
வேதங்கள் சொல்லுது, Eko Bahunam Vidudati Kaman, அந்த உச்சமான நித்தியமானவர் தனிப்பட்ட நித்தியமானவர்களுக்கு கொடுத்து பராமரிக்கிறார்.
And Bible also enjoins that you go ask for your bread to God. Unless God is maintainer and supplier, why this injunction is there?
கடவுளிடத்தில் சென்று உங்களுடைய ரொட்டியை கேளுங்கள் என்று பைபிள்லையும் கட்டளையிடப்பட்டிருக்கு. கடவுள் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார் அப்படின்றது இல்லை அப்படின்னா ஏன் இப்படி ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கணும்?
Therefore he is the leader, he is the maintainer. And the Vedas clearly say, this is the position, he is the supreme. And by knowing this, one can become in peace. That is the Vedic idea.
அதனால தான் அவர் தலைவர், அதனால தான் அவர் பராமரிக்கிறார், இதுதான் நிலைன்றத வேதங்கள் தெளிவாக சொல்லுகிறது. அவரே உச்சமானவர். இதை அறிந்து கொள்வதால் ஒருவர் அமைதியை அடைகிறார். இதுதான் வேதங்களுடைய உபதேசம். கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் என்பதால் அவருடைய இக்கருத்து அதிகாரப்பூர்வமானதாகும்.
Yes, if the Mayavadi philosopher says that this statement of Krishna is in Maya, that he says that everyone was individual in the past. No, in the past everyone was one, lump sum, homogeneous. And by Maya we have become individual. If the Mayavadi says like that, then Krishna becomes one of the conditioned soul.
கடந்த காலத்துல நம்ம எல்லாரும் தனித்தனியா இருந்தோம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா அவர் மாயையில இருக்கார். ஆனா நம்ம கடந்த காலத்துல எல்லாமே ஒன்னா இருந்தோம் அப்படின்றது மாயாவாதிகளோட கருத்து அப்படின்னா, அப்போ கிருஷ்ணர் ஒரு சாதாரண கட்டுண்ட ஆத்மாவாயிடுறார்.
He does not. He loses his authority. Because conditioned soul cannot give you the truth. I am conditioned soul. I cannot say something which is absolute. So Krishna is accepted as the absolute.
Krishna rai purna manavara yetrukolla pattirukku. Oru kattunda atma appadina avanale unmaiye namakku kodukka mudiyadhu. Oru kattunda jeevan பூரணமான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க முடியாது. அதனால கிருஷ்ணர் கட்டுண்ட ஜீவன்னா அவருடைய அதிகாரத்தன்மையை அவர் இழந்துறார்.
So if the Mayavadi theory is accepted, then Krishna's theory has to be rejected. If Krishna is rejected, then there is no need of reading Krishna's book, Bhagavad Gita. It is useless. Waste of time.
அதனால இப்ப மாயாவாத கொள்கையை ஏற்றுக்கொண்டுட்டா, கிருஷ்ணருடைய கொள்கையை அல்லது கிருஷ்ணரை நிராகரிச்சிட்டா, அவருடைய புத்தகமான பகவத்கீதையை படிக்கிறதுன்றது பிரயோஜனம் இல்லாதது. அது கால விரயம்.
He is a conditioned soul like us. Because we cannot take any instruction from a conditioned soul.
ஏன்னா ஒரு கட்டுண்ட ஜீவன் இருந்து நம்ம எந்த உபதேசத்தையும் பெற முடியாது.
The spiritual master, even if you take that he is conditioned soul, but he does not speak anything from his own side. He speaks from Krishna's side.
அதனால ஆன்மீக குருன்றவர் அவரை ஒரு கட்டுண்ட ஜீவனா எடுத்துக்கொண்டால் கூட அவருடைய சொந்த கருத்துக்கள் எதையும் அவர் பேசுறதில்லை. அவர் பேசுறதெல்லாம் கிருஷ்ணருடைய கருத்துக்கள் தான்.
So, unless the Vedic principle is that unless one is not liberated from the material condition, he cannot give us any perfect knowledge.
பௌதிகமான பந்தத்தில் இருந்து ஒருத்தர் விடுபட்டிருந்தால் ஒழிய பக்குவமான அறிவை அவரால் கொடுக்க முடியாது. இதுதான் வேத கொள்கை.
The conditioned soul, however he may be academically advanced, educated, he cannot give us any perfect knowledge.
ஒரு கட்டுண்ட ஆத்மா எவ்வளவு பெரிய பட்டப்படிப்பை படித்திருந்தாலும் பக்குவமான அறிவை கொடுக்க முடியாது.
Only one who is above the condition of this material laws, he can give us the perfect knowledge.
ஜட இயற்கையினுடைய சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஒருவர் வரும்பொழுதுதான் பக்குவமான அறிவை கொடுக்க முடியும்.
Similarly, Shankaracharya, he is also impersonalist, but he accepts Krishna, the supreme authority.
அதே மாதிரி சங்கராச்சாரியாரும் அருவவாதி, ஆனாலும் கிருஷ்ணரை உச்சமான அதிகாரியா அவர் ஏற்றுக்கொண்டார்.
So Bhagavan, Swayam Krishna, Krishna is that supreme personality of Godhead. The modern Mayavadi philosopher, They do not disclose this statement of Shankaracharya.
Sa Bhagavan Swayam Krishna, Krishnare Mulumudar Kadavul. Ana Indre Navina Mayavadigal, Makala Yamatratukaga, Shankaracharya Rudi in the Kutre, Pagiranga Pratrade Ille.
To cheat people. But Shankaracharya's statement is there, we can give evidence. He accepts Krishna as the supreme authority.
ஆனாலும் சங்கராச்சாரியருடைய அந்த கூற்று இருக்கு, நம்ம இடத்துல அதுக்கான பிரமாணம் இருக்கு. அவர் கிருஷ்ணரே உச்ச அதிகாரியை ஏற்றுக்கொண்டிருக்கார்.
He has written so many nice poems praising or worshiping Krishna.
கிருஷ்ணரை புகழ்ந்தும் கிருஷ்ணரை வழிபடுவதற்கும் நிறைய அருமையான கவிதைகளை தொகுத்திருக்கார்.
And at the last time he says, Bhajagovindam, 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 Mudomate, you rascal fools. Oh, you have, depending on grammar to understand, this is all nonsense. Bhajagovindam, just worship Govind. Bhajagovindam,
Bhajagovindam. Iridile, our children, Bhajagovindam, 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 Mudomate, அயோக்கியர்களே, முட்டாள்களே, நீங்க இலக்கணத்தை நம்பி இருக்கீங்க புரிந்து கொள்றதுக்காக, அது அபத்தமானது. பஜகோவிந்தம், பெருமனே கோவிந்தனை வழிபடுங்க. பஜகோவிந்தம்
three times he says, just worship Govindam. பஜகோவிந்தம், பஜகோவிந்தம், பஜகோவிந்தம்
மூணு முறை சொல்றார். கோவிந்தனை வழிபட சொல்லி பஜகோவிந்தம், பஜகோவிந்தம், பஜகோவிந்தம்.
Just like Chaitanya Mahaprabhu says three times, Harir Nama, Harir Nama, Harir Nama. Three times means giving too much stress.
Chaitanya Mahaprabhu kuda cholrar, Harir Nama, Harir Nama, Harir Nama. Moondru murai cholla padadha appadina, romba valiyurtha padadhan artham.
Just like we sometimes say, do this, do this, do this. That means Navardhina. Finish.
Nama kuda sila samayathila cholrom. இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னா அதை மறுக்கவே முடியாது. மூன்று முறை வலியுறுத்தி சொல்லப்படுது அப்படின்னாவே அது இறுதியானது.
சங்கராச்சாரியர் says, பஜகோவிந்தம், 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 முழுகமதே. முழா 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 several times explained, முழா means rascal.
அதனால சங்கராச்சாரியர் சொல்றார், பஜகோவிந்தம், 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 மூடமதே. மூடா, நான் பல முறை விளக்கி இருக்கேன், மூடா அப்படின்னா அயோக்கியம், கழுத.
யூ ஆர் டிபெண்டிங் ஆன் யுவர் கிராமட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். டூ கிங் கரண, டூ கிங், தீஸ் ஆர் கிராமட்டிக்கல் அஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் பிரகாரம். சோ யூ ஆர் டிபெண்டிங் ஆன் திஸ் verbal root, that verbal root, and creating, interpreting your meaning in a different way, all this nonsense is nonsense.
இலக்கண ரீதியான புரிந்து கொள்ளுதல சார்ந்து நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. தொக்ரேன் கரணே, இதெல்லாம் இலக்கண ரீதியா இணை சொற்கள், முன்னாடி பின்னாடி இணைக்கிறத பத்தி சொற்களோட மூலத்தை சார்ந்து இருக்கீங்க. புதுசா விளக்கங்களை கொடுக்கறது, உற்பத்தி பண்றது, இது மாதிரி பல விதத்துல இதெல்லாம் அபத்தமானது.
This joking karanane, your grammatical jugglery of words will not save you at the time of death. You rascal, you just worship Govinda, Govinda, Govinda. That is the instruction of Shankaracharya.
இந்த தொக்ரன் கரணே அல்லது இலக்கண ரீதியான வார்த்தை ஜாலங்கள் மரணத்தின் போது உன்னை காப்பாத்தாது. அயோக்கியனே, கோவிந்தனை வழிபடு. கோவிந்தா, 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 அதுதான் சங்கராச்சாரியருடைய உபதேசமும் கூட.
Because you are a devotee, you are a great devotee.
ஏன்னா அவர் மிகச்சிறந்த ஒரு பக்தர்.
But he pretended to be an atheist because he was to deal with the atheist. Unless he presents himself as an atheist, the atheist followers will not hear him.
ஆனால் அவர் நாஸ்திகரை போல நடித்து கொண்டிருந்தார். ஏன்னா நாஸ்திகர்களை கையாள வேண்டியிருந்தது. அவரை நாஸ்திகராக காட்டிக்கல அப்படின்னும் போது நாஸ்திகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இவர் சொல்றதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை.
Therefore he presented Mayavad philosophy for the time being. The Mayavada philosophy cannot be accepted eternal. The eternal philosophy is Bhagavad Gita.
அதனால தான் அவர் மாயாவாத தத்துவத்தை தற்காலிகமாக கொடுத்திருந்தார். ஏன்னா மாயாவாத தத்துவம் நிரந்தரமாக இருக்க முடியாது. நிரந்தரமான தத்துவம் அப்படின்னா அது பகவத்கீதை தான். தனித்துவம் உண்மை இல்லை என்றால் கிருஷ்ணர் எதிர்காலத்திலும் என்று கூறி இவ்வளவு வலியுறுத்தி இருக்க மாட்டார்.
Yes, he says that in the there was no such time when we are not individual and there will be no such time in the future when we shall not remain individual.
அவர் சொல்றார், நம்ம தனித்துவம் இல்லாம இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலையும் தனித்துவம் இல்லாம இருக்க போவதும் இல்லை.
As so far present is concerned, we are all individual, you know. So where is the possibility of losing individuality, becoming person? No, there is no possibility.
இப்ப நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்களா இருக்கோம், அது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்முடைய தனித்துவத்தை இழந்துருவோம் அல்லது அருவம் ஆயிடுவோன்ற பேச்சுக்கு எங்க இடம் இருக்கு? அதுக்கு சாத்தியமே இல்லை.
This voidism, impersonalism, their artificial way of negating the perplexing variegatedness of this material existence.
அருவவாதம் மற்றும் சூன்யவாதம் அப்படின்றது பல்வேறு வகையான குழப்பங்கள் நிறைந்த இந்த பௌதிக இருப்பை செயற்கையாக நிராகரிக்கும் முயற்சி தான் அது.
That is the negative side only. That is not a positive side. The positive side is that as Krishna says, taktadeham punarjanmanaiti mameti kaunte. After giving up this material tabernacle, one comes to me. Just like after leaving this room, you have to enter another room. You cannot say that after leaving this room, I shall live in this car.
இது எதிர்மறையான பக்கம் மட்டும்தான், நேர்மறையான பக்கம் அல்ல. நேர்மறையான பக்கம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார், தக்த்வா தேகம் புனர் ஜன்ம நைத்தி மாமேதி கௌந்தேயா. இந்த பௌதிக உலகை விட்ட பிறகு ஒருவர் என்னிடத்தில் வருகிறார், இந்த அறையை விட்டு நம்ம வெளியில போறோம்னா அடுத்த அறைக்குள்ள நுழைய போறோம். அதை விட்டுட்டு நான் இந்த அறையை விட்டு வெளியில போய் ஆகாயத்தில் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது.
Similarly, after leaving this body, if you go to Krishna and the spiritual kingdom, your individuality will be there, but you will have that spiritual body.
அதே மாதிரி இந்த உடலை விட்ட பின்னாடி நீங்க கிருஷ்ணருடைய ஆன்மீக ராஜாங்கத்துக்கு போய் சேர்றீங்க. அங்க உங்களுடைய தனித்தன்மையோடு இருக்க முடியும், ஆனால் அங்கு உங்களுக்கு ஆன்மீக சரீரம் இருக்கும்.
When there is spiritual body, there is no perplexity. Just like your body is different from the body of the aquatic. The aquatics, they have no disturbance in the water. Because their body is made like.
உங்களுக்கு ஆன்மீக சரீரம் இருக்கும்போது எந்த குழப்பமும் கிடையாது. உங்களுடைய உடல் எப்படி நீர்வாளிகளுடைய உடலிலிருந்து வேறுபட்டதா இருக்கோ அது மாதிரி நீர்வாளிகளுக்கு தண்ணிக்குள்ள வாழ்றதுல எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா அவைகளுக்கான உடல் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அங்க அவைகளால அமைதியா வாழ முடியும், ஆனா உங்களால வாழ முடியாது. அதே மாதிரி மீன்களை தண்ணியில இருந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா அவைகளால வாழ முடியாது. அதே மாதிரி நீங்க ஆன்மீகமான ஆத்மான்றதால உங்களால இந்த பௌதிக உலகத்துல அமைதியா வாழ முடியாது, அது உங்களுக்கு அந்நியமான இடம்.
But as soon as you enter into the spiritual world, your life is eternal, blissful and full of knowledge. real peace.
ஆனால் ஆன்மீக உலகத்துக்குள்ள நீங்க நுழைந்த உடனே உங்களுடைய வாழ்க்கைன்றது நித்தியமானது, ஆனந்தமயமானது மற்றும் முழு அறிவு நிரம்பியது, உண்மையான அமைதி இருக்கு.
சத்தாதேஹம் புனர்ஜன்மனைதி. Krishna says, after leaving this body, he does not come to this perplexity, the material world. Mameti, he comes to me.
Dyaktvadeham punarjanmanaiti. Krishna சொல்றார், இந்த உடலை விட்ட பிறகு அவர் இந்த பௌதிக உலகத்தின் குழப்பங்களுக்கு வர்றதில்லை. மாமேதி, அவர் என்னிடத்தில் வருகிறார்.
மீ மீன்ஸ் ஹீஸ் கிங்டம், ஹீஸ் பரபர்னலியா, ஹீஸ் அசோசியேட்ஸ், எவ்ரிதிங்.
என்னிடத்தில் அப்படின்னா என்னுடைய ராஜாங்கம், என்னுடைய உபகரணங்கள், என்னுடைய சகாக்கள் எல்லாமே.
If some rich man or some king says, all I have to come to me, that does not mean that is impersonal.
ஒரு செல்வந்தரோ ஒரு மன்னரோ என்னிடத்துல வாங்க அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்காக அவர் அருவம் அப்படின்றது அல்ல.
If the king says come to me, that he has got his palace, he has got his secretary, he has got his nice apartment, everything is there.
மன்னர் என்னிடத்தில் வான்னு சொல்றார் அப்படின்னா அவருக்கு அரண்மனை இருக்கு, அவருடைய காரியதரிசி இருக்காங்க, அவருடைய இருப்பிடம் இருக்கு, எல்லாமே இருக்கு.
How you can be impersonal? But he says only come to me. This me means everything.
அவர் எப்படி அருவமா இருக்க முடியும்? அவர் தானே சொல்றார் என்னிடத்தில் வானு. இந்த என்னிடத்தில் அப்படின்னா எல்லாமே.
This me does not mean impersonal.
இந்த என்னிடத்தில் அப்படின்றது அருவம் அப்படின்றது அல்ல.
And we get information from Brahma Sangita, Lakshmi Sahasra Sata Samrama Sevamanam Surabhi Ravi Palayantam. So he's not impersonal. He is raising cows. He's with hundreds and thousands of goddess of fortune, his friends, his paraphernalia, his kingdom, his house, everything is there. But there is no question of impersonality.
மேலும் நமக்கு பிரம்ம சமயத்திலிருந்து தகவல் கிடைக்குது. லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் சுரபீரபி பாலயந்தம். அவர் அருவம் அல்ல, அவர் பசுக்களை வளர்த்துட்டு இருக்கார். அவருக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அதிர்ஷ்ட தேவதைகள் இருக்காங்க, அவருடைய நண்பர்கள் இருக்காங்க, அவருடைய உபகரணங்கள் இருக்கு, அவருடைய ராஜாங்கம் இருக்கு, அவருடைய வீடு இருக்கு, எல்லாமே அங்க இருக்கு. அருவம் என்ற கேள்விக்கே அங்க இடம் இல்லை.
Accepting the argument that the individuality is material, how can one distinguish Krishna's individuality?
கிருஷ்ணரால் பேசப்பட்ட தனித்துவம் ஆன்மீகமானதல்ல, பௌதிகமானதே என்று மாயாவாதிகள் வாதிடலாம். இத்தனித்துவம் பௌதிகமானது என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணரின் தனித்துவத்தை எவ்வாறு வேறுபடுத்துவது?
They also think of Krishna therefore as material.
அதனாலதான் கிருஷ்ணரை பௌதிகமானவரா அவங்க கருதுறாங்க.
Also condemned by Krishna, you'll find abhajananti manga murha manasim tanumas, because I have appeared just like a human being, these rascals derive at me that I am also one of them.
அதுவும் கிருஷ்ணரால கண்டிக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம், அவஜானந்தி மாமூட மானுஷியம் தனுமாசிரிதம், நான் மனிதரனை போல வந்து தோன்றதால இந்த அயோக்கியர்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர், என்னையும் அவர்களில் ஒருவராக பார்க்கிறாங்க.
மூடா, மூடா மீன்ஸ் ராஸ்கல்.
மூடா அப்படின்னா அயோக்கியர்கள்.
Just like Dr. Radhakrishnan said, it is not to Krishna. Krishna, it is the soul within the Krishna.
Dr. Radhakrishnan சொல்ற மாதிரி Krishna இடத்துல இல்ல, கிருஷ்ணருக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு.
That means he identifies Krishna as one of us. His body and his soul divine. But Krishna is not a, Krishna says, Sammavami Atmamaya, I appear in my own original stature.
அப்படின்னா அவர் கிருஷ்ணரை நம்மள ஒருத்தர் மாதிரி அடையாளம் காண்றார். அவருடைய உடலும் அவருடைய ஆத்மாவும் வேறுபட்டதாக பார்க்குறார். ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லை. கிருஷ்ணர் சொல்றார், சம்பவாமி ஆத்ம மாயையா மூல நிலையில் நானாகவே தோன்றுகிறேன், மாற்றமடைகிறதே இல்லை என்றார்.
We change.
ஆனா நம்ம மாற்றம் அடைறோம்.
The individual soul, prakritikriyamana, he is conducted by, influenced by this prakriti nature.
தனிப்பட்ட ஆத்மாக்கள் பிரகிருத்தே கிரியமானி இந்த ஜட இயற்கையால தாக்கப்பட்ட நிலையிலையும் கட்டுண்ட நிலையிலையும் இருக்காங்க.
But he is not conducted or influenced by the nature. He comes in his own influence. As he is.
ஆனா அவர் கட்டுண்ட நிலையிலேயோ இயற்கையினுடைய தாக்கத்திலேயோ இல்லை. அவர் அவருடைய சொந்த தாக்கத்தினால இங்க வர்றார். அவர் ஆத்ம மாயையா, இதுதான் வித்தியாசம்.
Therefore he does not change body. When I come, I change body. This time I may have this body, next time I may have another body. That is material. And therefore I forget.
அதனாலதான் அவர் சரீரத்தை மாற்றிக்கொள்றதே இல்லை. ஆனா நான் வரும்பொழுது என்னுடைய உடல் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த முறை இந்த உடல் இருக்கு, அடுத்த முறை வேறொரு உடல் இருக்கும். இதுதான் பௌதிகமானது. அதனாலதான் நான் மறந்துடுறேன்.
Just like Krishna says in the fourth chapter, that many times you and I came, we have forgotten. Because we change our material body, therefore we forget.
நான்காவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார், பல முறை நீயும் நானும் வந்திருக்கோம், நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. ஏன்னா நீ பௌதிகமான உடலை மாற்றிக்கொண்டு இருக்கிறதால நீ எல்லாத்தையும்
மறந்துடுற.
இவைகள் எல்லாம் விளக்கப்படும். மேலும் படிங்க.
Krishna has maintained spiritual individuality all along, and if he is accepted as an ordinary conditioned soul, an individual consciousness, then his Bhagavad Gita has no value as an authoritative scripture.
கடந்த காலத்தில் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்திய கிருஷ்ணர் வருங்காலத்திலும் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்துகிறார். பல விதங்களில் அவர் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளதோடு அருவ பிரம்மன் தனக்கு கீழானது என்றும் அறிவித்துள்ளார். கிருஷ்ணர் தனது ஆன்மீக தனித்தன்மையை எப்போதும் தக்க வைத்துள்ளார். தனிப்பட்ட உணர்வுடைய சாதாரண கட்டுண்ட ஆத்மாவாக அவரை ஏற்றால் அவரது பகவத்கீதை அதிகாரப்பூர்வமான சாஸ்திரமாகாது.
Bhagavad Gita loses all importance. The Mayavadi argues that the plurality mentioned in this verse is conventional and that the plurality refers to the body.
நான்கு குறைபாடுகளுடைய சாதாரண மனிதனால் கேட்கத்தகுந்த எந்த விஷயத்தையும் கற்பிக்க முடியாது. கீதை அத்தகைய குறைபாடுகளுடைய இலக்கியங்களுக்கு மேம்பட்டது. எந்த ஜட புத்தகமும் பகவத்கீதைக்கு இணையாகாது. ஒருவன் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக ஏற்கும் பொழுது கீதை தனது எல்லா முக்கியத்துவத்தையும் இழந்து விடுகிறது. இப்பதத்தில் குறிப்பிட்டுள்ள பன்மை மரபு என்றும் அது உடலை குறிப்பது என்றும் மாயாவாதிகள்
வாதிடுகின்றனர். Therefore the plurality is on spiritual grounds, as confirmed by great teachers like Sri Ramanuja.
ஆனால் இப்பதத்திற்கு முந்தைய பதத்தில் இதை போன்ற உடல் உணர்வு கண்டிக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகளின் உடல் சார்ந்த கருத்துக்களை கண்டித்த பிறகு கிருஷ்ணர் எவ்வாறு மீண்டும் உடல் சார்ந்த மரபு நிலையிலிருந்து பேசுவார்? எனவே தனித்துவம் ஆன்மீக தளத்தின் அடிப்படையிலானது. பெரும் ஆச்சாரியர்களான ஸ்ரீ ராமானுஜர் போன்றோரால் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
It is clearly mentioned in many places in the Bhagavad Gita that this spiritual plurality is understood by those who are devotees of the Lord. Those who are envious of Krishna as the Supreme Personality of Godhead have no bona fide access to the great literature.
In the Anvika Tanituvam, Bhagavan in Bhaktar Kalalaye, Ariyapadikandrathu, Yena, Gitiyal Palayadangalil, Telivaga, Velaka Patulade, Krishna, Paramapurusha Bhagavanaga Yirupade Kande, Our me the Paramai Kolbavargal, In the Mabaram Vilakethai, Unmayaga Anuga Yeladu.
Non devotees' approach to the teachings of the Bhagavad Gita is something like a bee looking on the bottle of honey. One cannot have a taste of honey unless one can taste within the bottle.
பக்தியற்ற நபர்கள் கீதையை அணுகும் விதம் வண்டுகள் தேன் பாட்டிலை நக்குவதைப் போலாகும். பாட்டிலை திறக்கும் வரை ஒருவன் உள்ளிருக்கும் தேனின் சுவையை பெற முடியாது. அதுபோலவே பகவத்கீதையின் உள் ரகசியம் பக்தர்களால் மட்டுமே அறியக்கூடியது. வேறு எவரும் இதனை சுவைக்க முடியாது. இது இப்புத்தகத்தின் 4 அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது.
Nor can the Gita be touched by persons who envy the very existence of the Lord. Therefore, the Mayavadi explanation of the Gita is a most misleading presentation of the whole truth. Lord Chaitanya has forbidden us to read commentaries made by the Mayavadi.
கடவுள் இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்பவர்களால் கீதையை தொடக்கூட முடியாது. எனவே கீதைக்கு மாயாவாதிகள் அளிக்கும் விளக்கம் முழு உண்மையிலிருந்து முற்றிலும் விலகிச் செல்லக்கூடிய விளக்கமாகும். கீதைக்கு மாயாவாதிகள் கொடுத்த பாஷ்யங்களை விளக்க உரைகளை படிக்காமல் இருக்கும்படி நம்மை தடுக்கும் பகவான் சைத்தன்யர், மாயாவாத தத்துவத்தை ஏற்பவர் கீதையின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா திறன்களையும் இழந்து விடுகிறார் என்று எச்சரித்துள்ளார்.
One meets a disaster if he hears a Mayavadi philosopher to understand Vedic literature. That is his intention.
Bhagavan Chaitanyar Teliva Cholirkar, Mayavada Bhashya Sunile Haya Sarvanasa. Veda Ilakangale Purindukolradhukaga, Mayavadigaludaiya Tattvathai Oruthar Keta, Avanga Megaperum Peraliva Sandhikka Irukkanga. Adhudhaan Avarudaiya Upadesham.
Mayavadi bhashya sunile hoy sarvanash. Sarvanash means disaster. It is actually disaster.
Mayavada bhashya sunile hoy sarvanash. Sarvanash abdina peralivu. Adu unmaiyile peralivu.
Mayavadi bhashya, Mayavadi commentary is simply try the individual teeny, individual spiritual spark that you are the supreme.
Mayavada vilakku urai abdindrathu verumane இந்த தனிப்பட்ட அணு ஆத்மாவை நீதான் உச்சமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
So he is just a doctor frog. He popped up, when at one time he will burst. Therefore it is disaster. மாமதி பாஷ்யசனிலே ஹய சர்வன.
இது டாக்டர் தவளை மாதிரி கர்வத்தால பெருசா உப்பி உப்பி வெடிச்சு போயிடுறது. அதுதான் பேரழிவு. மாயாவாத பாஷ்ய சூழ்நிலை ஹய சர்வநாச.
If individuality refers to the empirical universe, then there is no need for teachings of the Lord. The plurality of the individual souls of the Lord is an eternal fact, and it is confirmed by the Vedas as above mentioned.
கீதைக்கு மாயாவாதிகள் கொடுத்த பாஷ்யங்களை விளக்க உரைகளை படிக்காமல் இருக்கும்படி நம்மை தடுக்கும் பகவான் சைத்தன்யர், மாயாவாத தத்துவத்தை ஏற்பவர் கீதையின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா திறன்களையும் இழந்து விடுகிறார் என்று எச்சரித்துள்ளார். தனித்தன்மை நாம் காணும் உலகை குறிக்குமாயின் இறைவன் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. கடவுள் மற்றும் தனிப்பட்ட ஆத்மாவின் பன்மை தன்மை நித்திய உண்மையாகும். இது மேலே கூறியபடி வேதங்களாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
So you read very carefully Bhagavad Gita. You have to meet so many opposing elements, so you have to
அதனால பகவத்கீதையை மிகவும் கவனத்தோட படிங்க. எத்தனையோ எதிர்ப்புகள் வரும், அவர்களோட வாதம் செய்து நீங்க அவர்களை நம்ப வைக்கணும்.
In order to understand the confidential affairs of Radha and Krishna, one must serve the gopis, or a servant of the gopis. And I assume that you were a servant of the gopis. Is that correct? Or how do I serve the servants of the gopis?
உங்களுடைய புத்தகங்களில் நான் படிச்சிருக்கேன், ராதாகிருஷ்ணருடைய நெருக்கமான உறவுகளை பற்றி புரிந்து கொள்ளணும்னா அவர்களுக்கு சேவை செய்யும் கோபியர்களுக்கு சேவகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சேவை புரியணும்னு சொல்லி, அந்த கோபியர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகராக நீங்கள் இருக்கீங்கன்னு நான் கருதுகிறேன், அது சரியா? அல்லது அந்த கோபியர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களுக்கு நான் எப்படி சேவை செய்கிறது?
கோபீஸ், they are not conditions of the liberated spirits. So first of all, you have to come out from this conditioned life. Then the question of serving gopi will come.
கோபியர்கள் கட்டுண்ட ஆத்மாக்கள் அல்ல, அவர்கள் விடுதலை அடைந்தவர்கள். முதல்ல கட்டுண்ட வாழ்விலிருந்து நம்ம விடுபட்டு வெளிவரணும், அதன் பிறகுதான் கோபியர்களுக்கு சேவை புரியறது என்ற கேள்விக்கே இடம் வரும்.
Don't be at the present moment very eager to serve gopi. Just try to get out of your conditional life. Then time will come, finally you'll be able to serve gopi.
இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க கோபியர்களுக்கு சேவை செய்யறதுக்கு மிகவும் ஆர்வப்படாதீங்க. உங்களுடைய பந்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சி எடுங்க. பிறகு கோபியர்களுக்கு சேவை புரியறதுக்கான காலம் வரும்.
In this conditional stage, we cannot serve anything. Krishna is performing. But Krishna gives us opportunities to accept service in this Archa Marga. Just like we keep the deity of Krishna, Prat Prasadam, under regulation, under principle. So we have to make advance in this way. This chanting, hearing and worshipping in the temple, arati, offering prasadam. In this way, as we make advance, then automatically Krishna will reveal to you and you will understand your position.
இந்த கட்டுண்ட நிலையில நம்மால எந்த சேவையையும் புரிய முடியாது. ஆனாலும் கிருஷ்ணர் இந்த அர்ச்ச மார்க்கம் மூலமா நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார் அவருக்கு சேவை புரியறதுக்கு. இங்க கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை வச்சு விதிமுறைகளை பின்பற்றி பிரசாதங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், கோவில் வழிபாடு, ஆரத்தி, பிரசாதம் அர்ப்பணம் செய்கிறது, இந்த விதத்தில் நம்ம படிப்படியாக முன்னேற்றம் அடையணும். கிருஷ்ணர் நம்முடைய நிலை என்னன்றதை புரிய வச்சு அவர் ஒரு நாள் நமக்கு வெளிப்படுத்துவார்.
How you have to? Gopis means who are always constantly engaged in the service of the Lord. So that eternal relationship will be revealed. So we have to wait for that. Immediately, we cannot imitate serving gopis.
கோபியர்கள் அப்படின்னா எப்பவும் பகவானுடைய தொண்டிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். அந்த விதத்தில் நம்முடைய நித்தியமான உறவு என்னன்றது வெளிப்படுத்தப்படும். அதுக்காக நம்ம காத்திருக்கணும். உடனடியா கோபியர்களுக்கு சேவை செய்யறோம் சொல்லி நம்ம நடிக்க முடியாது.
That's a good idea that we shall serve gopi, but it will take time, not immediately.
கோபியர்களுக்கு சேவை புரியறதுன்றது நல்ல எண்ணம் தான், ஆனா அதுக்கான காலம் வரும், இப்ப உடனே அல்ல.
Immediately we have to follow the rules and regulations and routine work.
உடனடியா நம்ம செய்ய வேண்டியது கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி வழக்கமான வேலைகளில் ஈடுபடுறது. விடுதலை அடைந்த ஆத்மாக்கள் அப்படின்னா அவர்களும் இந்த கிருஷ்ண உணர்வை தேடிட்டு இருக்காங்களா?
They become perfect in Krishna consciousness. Liberated soul means we are just trying to be Krishna consciousness. We are not actually in full Krishna consciousness.
விடுதலை அடைந்த ஆத்மாக்கள் அப்படின்னா கிருஷ்ணா உணர்வில் பக்குவ நிலையை அடைந்தவர்கள். நம்ம கிருஷ்ணா உணர்வில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்துட்ருக்கோம். உண்மையிலேயே நம்ம முழுமையான கிருஷ்ணா உணர்வில் இல்லை.
Yet, just like a diseased person is trying to recover, so one who is recovered, there is no question of his healthy life.
ஒரு வியாதியஸ்தர் எப்படி குணமடைகிறதுக்கு முயற்சிக்கிறாரோ அந்த மாதிரி வியாதியஸ்தர் வியாதியிலிருந்து குணமடைஞ்ச பின்னாடி ஆரோக்கியமற்ற வாழ்வு அப்படின்ற கேள்விக்கு அங்கு இடம் இல்லை.
We are trying to be healthy, our present position. So we are trying to be Krishna conscious. So one who is liberated, he is nothing but Krishna conscious.
ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கோம், அதுதான் நம்முடைய நிலை. நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கோம். ஆனா விடுதலை அடைந்த ஆத்மாக்கள் அப்படின்னா கிருஷ்ண உணர்வை தவிர அங்க வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு புரியுதா?
Krishna consciousness is the perfection of life. So we are trying to reach that platform of perfection by regulative principle.
கிருஷ்ண உணர்வுன்றது வாழ்வின் பக்குவமான நிலை. விதிமுறைகளை பின்பற்றுறது மூலமா நம்ம அந்த பக்குவமான நிலையை அடையறதுக்கு முயற்சி செய்யறோம்.
But when we are actually on the platform, there is nothing but Krishna consciousness. That is the perfection of life.
எப்ப நம்ம அந்த நிலையை அடைஞ்சிடறோமோ அந்த சமயத்துல கிருஷ்ண உணர்வு தவிர வேற எதுவும் அங்க இல்லை.
That is our actual liberated stage. ஜிபேர் ஸ்வரூபாய் நித்த கிருஷ்ணதாஸ். That is our ஸ்வரூப். ஸ்வரூப் மீன்ஸ் ஆக்சுவல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்.
அதுதான் நம்முடைய உண்மையான விடுதலை அடைந்த நிலை. ஜிபரே ஸ்வரூப ஹாய் கிருஷ்ணர நித்யதாஸ். அதுதான் நம்மளுடைய ஸ்வரூப. ஸ்வரூப அப்படின்றது நம்முடைய இயல்பான ஒரு நிலை.
அண்ட் முக்தி லிபரேஷன் மீன்ஸ் டு கம் டு தட் ரியல் பொசிஷன்.
முக்தி அப்படின்றது விடுதலை அப்படின்னா நம்முடைய உண்மையான நிலை.
Just like healthy life means to come to the normal life from the disease stage. That is healthy life or normal life. So Krishna consciousness is our normal consciousness.
ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்றது வியாதிப்பட்ட நிலையிலிருந்து குணமடைஞ்சு சாதாரண நிலைக்கு வர்றது. கிருஷ்ண உணர்வு அப்படின்றது நம்முடைய சாதாரணமான உணர்வு நிலை.
This normal consciousness is now polluted. We have got so many other consciousness.
இந்த சாதாரணமான உணர்வு நிலை இப்ப கலங்கப்பட்டு போயிருக்கு. வேறு எத்தனையோ வகையான உணர்வுகளோடு இப்ப நம்ம இருக்கோம்.
So this is an attempt to get out of all I would say infected consciousness, come to the real stage of pure Krishna consciousness.
பாதிக்கப்பட்ட உணர்வு நிலையிலிருந்து உண்மையான தூய்மையான கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுதான் இந்த முயற்சி. சுகதேவ கோஸ்வாமி பிறந்தவுடனே விடுதலை அடைந்த ஆத்மாவா இருந்ததால வீட்டை விட்டு கிளம்பிடுவாருன்னு சொல்லி வியாசதேவர் பயப்பட்டதா ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் கிருஷ்ணருடைய லீலைகள்ல தான் கவர்ச்சி கொண்டிருந்தார்.
Sign of liberty. Because to become attracted by Krishna, that is our normal condition.
ஆமா, அதுதான் விடுதலை அடைந்த ஆத்மாவுக்கான அடையாளம். ஏன்னா அவர் கிருஷ்ணர் மேல கவர்ச்சி கொண்டிருந்தார், அது அவருக்கு இயற்கையான நிலை.
So he was liberated, therefore normally he became attracted with Krishna spectrum. That is his normal life.
ஏன்னா அவர் விடுதலை அடைந்த ஆத்மா, அதனால அவர் இயற்கையாகவே கிருஷ்ணருடைய லீலைகள் மீது கவர்ச்சி கொண்டிருந்தார். அது அவருடைய சாதாரணமான வாழ்க்கை.
One who is not attracted by Krishna's pastime, he will be attracted by President Johnson's pastime.
யார் ஒருவர் கிருஷ்ணருடைய லீலைகளில் கவர்ச்சி கொள்ளாதவர்களா இருக்காங்களோ அவங்க அதிபர் ஜான்சனோட லீலைகளில் கவர்ச்சி கொண்டவரா இருக்கணும்.
One has to be attracted. One has to be attracted by the dog's pastime.
ஒருவர் நாயோட லீலைகளில் கவர்ச்சி கொண்டாக வேண்டியிருக்கு.
Then you see a person how he is serving the dog. The dog stands, a passes urine, he also stands.
நாய்க்கு சேவை செய்யறவங்களை நீங்க பார்த்தது இல்லையா? நாய் நின்னுட்டு மூத்திரம் பெஞ்சிட்டு இருந்தா இவனும் நின்னுட்டு இருப்பான்.
He is a human being and he is waiting for the dog passing urine. How much he is attending the pastimes of the dog.
இவன் மனிதன், அது ஒரு நாய், அது மூத்திரம் பெய்யும் போது இவனும் காத்துக்கிட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு அந்த நாயோட லீலையில இவனும் கலந்து கொள்ள வேண்டி இருக்கு பாருங்க.
So if you not attracted by the pastimes of God, then you will have to be attracted by the pastimes of the dog.
கிருஷ்ணரோட லீலைகள்ல நீ கவர்ச்சி கொள்ளல அப்படின்னா நாயோட லீலைகள்ல நீ கவர்ச்சி கொள்ளணும்.
There is no other alternative.
மாற்று வழி இல்ல.
Either Maya or Krishna.
கிருஷ்ணரா இருக்கணும் இல்லனா மாயாவா இருக்கணும்.